லௌடேட்டூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். இன்று உங்கள் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் விருந்தாக வத்திக்கான் வானொலி வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு சிந்தனை மற்றும் செய்திகள். விண்ணேற்ற பெருவிழா ஞாயிறு சிந்தனை.
எழுத்தாளரும் பேச்சாளருமான ரெபேக்கா பிப்பட் என்ற பெண்மணி ஒரு நாள் தன் காரில் அலுவலகம் சென்று கொண்டிருந்தார். போகும் வழியில் நான்கு வழி சந்திப்பு ஒன்றில் சிவப்பு விளக்கு மாறுவதற்காக காத்திருந்தார். தென்றல் மென்மையாக வீசிக்கொண்டிருந்ததால் ரெபேக்கா தன் கார் கண்ணாடியை இறக்கிவிட்டிருந்தார். அப்போது அருகில் ஒரு கார் வந்து நின்றது. போக்குவரத்து விளக்கு சிவப்பிலிருந்து பச்சையாக மாறிய அத்தருணத்தில் அருகில் வந்து நின்ற காரிலிருந்து ரெபேக்காவை நோக்கி ஏதோ ஒரு பொருளை எரிந்துவிட்டு அந்த காரில் இருந்தவர்கள் பறந்து சென்றனர். அவர்கள் எரிந்த பொருள் ரெபேக்காவின் முகத்தை உரசி மடியில் விழுந்தது. அதிர்ந்து போன ரெபேக்கா காரை நிறுத்திவிட்டு மடியில் விழுந்த பொருள் என்னவென்று பார்த்தார். நற்செய்தி எண்ணங்கள் அடங்கிய ஒரு சிறு நூல் அது.
மடியில் விழுந்தது நற்செய்தி எண்ணங்கள் என்பது ரெபேக்காவிற்கு மகிழ்வை தந்தது. அந்த நூலை எரிந்தவர்கள் நல்ல எண்ணத்துடன் தான் செயல்பட்டிருக்க வேண்டும் என்பதையும் ரெபேக்கா உணர்ந்தார். இருந்தாலும் அந்த நற்செய்தி தன் முகத்தில் அறையும்படி தன்னை வந்து சேர வேண்டுமா என்ற கேள்வியும் அவர் மனதில் எழுந்தது. அன்பு இதயங்களே, நற்செய்தியால் மற்றவர்களை தாக்கும் இத்தகைய பாணியை டோர்பீடோ இவாஞ்சலிசம், அதாவது தாக்குதல் வழி நற்செய்தியை பரப்புதல் என்று ரெபேக்கா பிப்பட் தான் எழுதியுள்ள நூலில் குறிப்பிட்டுள்ளார். அந்த நூலில் நற்செய்தியை உலகிற்கு எடுத்துச் செல்லும் வழிகளைப் பற்றி ரெபேக்கா அவர்கள் எழுதியுள்ளார்.
அன்பு இதயங்களே, ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். விண்ணேற்றத்திற்கு முன்னதாக தன் சீடர்களை இறுதி முறையாக சந்தித்த இயேசு அவர்களிடம் விட்டுச் சென்ற செய்தி இன்றைய நற்செய்தியாக நம்மை அடைந்துள்ளது.
மார்க்கு நற்செய்தி பிரிவு 16. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார்.
புதிய வானம் புதிய வையம் உமக்கு படைக்கின்றே,
புதிய இதயம் புதிய உதயம் மலர காண்கின்றேன்.
இறைவா, புதிய வானம் புதிய வையம் உமக்கு படைக்கின்றே.
அன்பு இதயங்களே, நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு கூறிய சொற்கள் மறைப்பணி ஆர்வலர்களால் பல வழிகளில் பொருள் கொள்ளப்பட்டுள்ளதால் நன்மைகள் விளைந்துள்ளன, பிரச்சினைகளும் எழுந்துள்ளன. எடுத்துக்காட்டாக, கோவிட் பெருந்தொற்றின் முதல் அலையும் தற்போது இரண்டாவது அலையும் நம்மை பெரிதும் காயப்படுத்தியுள்ள வேளையில், இது கடவுள் அனுப்பிய தண்டனை, எனவே மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று வீதி ஓரங்களில் நின்று முழங்கும் போதகர்களை நாம் பார்த்திருக்கலாம். இந்த போதகர்களால் நன்மைகள் விளைந்ததை விட பிரச்சினைகளே அதிகம் விளைந்துள்ளன. இத்தகைய அச்சுறுத்தும் செய்திகள் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு தந்த கட்டளையை தவறாக புரிந்து கொண்ட ஆர்வ கோளாறு என்றுதான் சொல்ல வேண்டும்.
அன்பு இதயங்களே, நற்செய்தியை யார் பறைசாற்றுவது, அதை எப்படி பறைசாற்றுவது என்ற கேள்விகள் கிறிஸ்துவ வரலாற்றில் அடிக்கடி எழுந்துள்ளன. பொதுவாக நற்செய்தியை பறைசாற்றுதல் என்று சொன்னதும் கோவில்களில் முழங்கும் சக்தி வாய்ந்த மறைவுரைகளை நாம் எண்ணி பார்க்கின்றோம். இந்த கோணத்தில் சிந்திக்கும்போது அருள் பணியாளர்கள் துறவியர் என்ற ஒரு குறுகிய குழுவுக்கு இந்த பணியை ஒதுக்கி வைத்து விடுகின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு தம் சீடர்களுக்கு கொடுத்த அந்த கட்டளையை ஆழமாக சிந்திக்கும்போது அந்த கட்டளையில் பொதிந்துள்ள இன்னும் சில அழகான எண்ணங்களை புரிந்து கொள்ளலாம். நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு கூறிய அதே மூச்சில் அந்த பறைசாற்றுதலினால் விளையும் பல்வேறு நன்மைகளையும் கூறுகின்றார். நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டவர்கள் பேய்களை ஓட்டுவர், உடல் நலமற்றோரை குணமாக்குவர், பாம்போ கொடிய நஞ்சோ அவர்கள் உயிரை பறிக்காது என்ற அடையாளங்களை இயேசு இணைத்து கூறுகின்றார்.
அன்பு நெஞ்சங்களே, கோவில்களில் முழங்கப்படுவதோடு நற்செய்தியின் பறைசாற்றுதல் நின்றுவிடுவதில்லை. ஒவ்வொரு நாள் வாழ்விலும் வெளிப்படும் குணமளிக்கும் பணிகளில், தீய சக்திகளை உலகினின்று விரட்டியடிக்கும் பணிகளில் இந்த பறைசாற்றுதல் நிகழ வேண்டும் என்பதை இயேசு தெளிவுபடுத்துகின்றார். இந்த கோணத்திலிருந்து பார்த்தால் கோவிட் பெருந்தொற்றிலிருந்து மக்களை காக்க போராடி வரும் மருத்துவ பணியாளர்களும் இந்த பெருந்தொற்றின் விளைவாக வாழ்வின் ஆதாரங்களை இழந்து தவிப்போருக்கு உதவிகள் செய்வோரும் பெருந்தொற்று என்ற பேயை ஓட்டி நோயை நீக்கி இன்றைய சூழலுக்கு அவசியமான நற்செய்தியை பறைசாற்றி வருகின்றனர் அல்லது நற்செய்தியாகவே வாழ்ந்து வருகின்றனர் என்று உறுதியாக சொல்லலாம்.
அன்பு இதயங்களே, வார்த்தை வடிவில் ஆலயங்களில் பறைசாற்றப்படும் நற்செய்தியை காட்டிலும் வாழ்க்கையால் உணர்த்தப்படும் நற்செய்தி இன்னும் நீடித்த ஆழமான தாக்கங்களை உருவாக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். வாழ்க்கையால் நற்செய்தியை பறைசாற்றிய பலரில் மருத்துவர் ஆல்பர்ட் ஷ்வைட்சர் அவர்களும் ஒருவர். இவர் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு நற்செய்தியை பறைசாற்றுதல் என்பதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும்.
மருத்துவர் ஆல்பர்ட் அவர்கள் ஆப்பிரிக்காவில் மேற்கொண்ட மருத்துவ பணிகளுக்காகவும் அணு ஆய்வுகளும் ஆயுதங்களும் இவ்வுலகிற்கு தேவையில்லை என்ற எண்ணத்தை வளர்க்க அவர் மேற்கொண்ட முயற்சிகளுக்காகவும் 1952 உலக அமைதிக்கான நோபல் விருது அவருக்கு வழங்கப்பட்டது. இவ்விருதை பெற்ற அடுத்த ஆண்டு அவர் அமெரிக்காவின் சிக்காகோ நகருக்கு சென்றார். அவரை வரவேற்க பத்திரிகையாளர்கள், பெரும் தலைவர்கள் என்று பலர் அவர் வரவிருந்த ரயில் நடைமேடையில் காத்திருந்தனர். ஆல்பர்ட் அவர்கள் ரயிலை விட்டு இறங்கியதும் கரவொலியும் கேமரா ஒளி விளக்குகளும் அந்த இடத்தை நிறைத்தன. அவரோ அவற்றை அதிகம் பொருட்படுத்தாமல் தன்னை சிறிது நேரம் மன்னிக்க வேண்டும் என்று வேண்டியபடி அந்த கூட்டத்தை விலக்கிக் கொண்டு சென்றார். அந்த நடைமேடையில் இரு பெட்டிகளை சுமந்தபடி தடுமாறி நடந்து கொண்டிருந்த ஒரு வயதான கருப்பின பெண்மணிக்கு உதவி செய்து அவரை ஒரு பேருந்தில் ஏற்றிவிட்டார். பின்னர் தனக்காக காத்திருந்த கூட்டத்தினரை சந்திக்க வந்தார் ஆல்பர்ட். இதை கண்ட ஒரு பத்திரிகையாளர் மற்றொருவரிடம், நான் இதுவரை கோவில்களில் மறைவுரைகளை கேட்டிருக்கின்றேன், இதுதான் முதல் முறையாக ஒரு நடமாடும் மறைவுரையை பார்க்கின்றேன் என்று கூறினார். இந்நிகழ்வு நடந்த வேளையில் மருத்துவர் ஆல்பர்ட் அவர்களது வயது 78.
ஆல்பர்ட் அவர்கள் 25 வயது இளைஞனாக இருந்தபோது மறைவுரை வழங்குவதில், இறையியல் வகுப்புகள் நடத்துவதில் தன்னிகரற்ற புகழ் பெற்றிருந்தார். ஆனால் தனது 30வது வயதில் அவர் மருத்துவம் படித்து ஆப்பிரிக்காவில் மிகவும் பின்தங்கிய ஒரு பகுதியில் மருத்துவமனை ஒன்றை நிறுவி பணி செய்ய துவங்கினார். பல்வேறு இடர்கள் சிறைவாசம் என்று அவர் வாழ்வில் சவால்கள் வந்தாலும் வறுமையில் வாடிய ஆப்பிரிக்க மக்களுக்கு பல ஆண்டுகள் மருத்துவ பணிகளை செய்து வந்தார் ஆல்பர்ட். அன்பு இதயங்களே, இளமையில் தன் வார்த்தைகள் வழியே நற்செய்தியை பறைசாற்றி புகழ்பெற்ற ஆல்பர்ட் அவர்கள் தன் வாழ்வின் பிற்பகுதியில் நற்செய்தியை தன் வாழ்வின் வழியே பறைசாற்றினார். ஆல்பர்ட் போன்ற நற்செய்தி பணியாளர்களின் பறைசாற்றுதலே இந்த உலகத்தில் நற்செய்தியை 20 நூற்றாண்டுகளுக்கு அதிகமாக ஆழமாக வேரூன்றி வளரச் செய்துள்ளது என்று சொன்னால் அது முற்றிலும் உண்மை. எனது அருமை அன்புள்ளங்களே, வாழ்வால் நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு பெரும் அறிவாளிகள் பேச்சாளர்கள் தேவையில்லை. இயேசுவின் சீடர்களே இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். இயேசு விண்ணேற்றம் அடைந்ததும் நிகழ்ந்ததாக சொல்லப்படும் ஒரு கற்பனை கதை இதோ.
இயேசு விண்ணகம் சென்றதும் தலைமை தூதர் கப்ரியேல் அவரை சந்தித்தார். உலகில் உங்கள் பணியை திறம்பட முடித்து விட்டீர்கள், உங்கள் நற்செய்தியை உலகில் தொடர்ந்து பரப்புவதற்கு என்ன திட்டங்கள் வகுத்துள்ளீர்கள் என்று கேட்டார். என்னுடைய பணியை தொடரும்படி ஒரு சில மீனவர்களிடமும் வரி வசூலிப்பவர்களிடமும் சொல்லியிருக்கின்றேன் என்று இயேசு சொன்னதும் கப்ரியேல் தூதர் அவரிடம், யார் அந்த பேதுரு, தோமா இவர்களை பற்றி சொல்லுகின்றீர்களா? அவர்களை பற்றித்தான் உங்களுக்கு நன்கு தெரியுமே. ஒருவர் உங்களை தெரியாது என்று மறுதளித்தார், மற்றொருவர் உங்களை நம்பவில்லை. இவர்களை நம்பியா இந்த பணியை ஒப்படைத்தீர்கள்? கட்டாயம் வேறு சில நல்ல திட்டங்கள் உங்கள் எண்ணத்தில் இருக்கும், அப்படித்தானே என்று கேட்டார். இயேசு வானதூதரிடம் அமைதியாக, நற்செய்தி பணியை இவர்களை நம்பியே நான் ஒப்படைத்துள்ளேன், இவர்களை தவிர என்னிடம் வேறு எந்த திட்டமும் கிடையாது என்று பதிலளித்தார்.
அன்பு இதயங்களே, 20 நூற்றாண்டுகளை தாண்டி நற்செய்தி இன்றும் இந்த உலகத்தில் நடமாடி வருகிறது என்றால், இன்றும் அந்த செய்தி பொருள் நிறைந்ததாக உள்ளது என்றால், அதற்கு காரணம் நற்செய்தியை தங்கள் அறிவுத்திறன் கொண்டு வார்த்தை புலமை கொண்டு போதித்தவர்களோ அவர்கள் பயன்படுத்திய வழிகளோ அல்ல. நற்செய்தியும் அதன் மையமான இயேசுவும் தான் அதற்கு காரணம். இயேசு மற்றும் அவர் தந்த நற்செய்தி என்ற மையங்களிலிருந்து விலகி நற்செய்தியை போதிப்பவரின் புகழ், அவர் மேற்கொள்ளும் வழிகள் என்று எப்போதெல்லாம் நமது சிந்தனைகள் தடம் புரண்டனவோ அப்போதெல்லாம் பிரச்சினைகள் எழுந்துள்ளன என்பதை கிறிஸ்துவ வரலாறு மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லித் தந்துள்ளது. அன்பு இதயங்களே, வார்த்தைகள் ஏதும் கூறாமல் நற்செய்தியை தங்கள் வாழ்வாக மாற்றியுள்ள உன்னத உள்ளங்கள் இந்த COVID-19 பெருந்தொற்று காலத்தில் நமது மத்தியில் உலவி வருவதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த நற்செய்திகள் நம்மிடையே வாழும்போது நஞ்சாக பரவி வரும் தீய சக்திகள் நம்மை அழித்துவிட முடியாது என்பதையும் மனதார நம்புவோம்.
அன்பு இதயங்களே, இறுதியாக சிறப்பான ஓர் இறைவேண்டலை குறித்த தகவலோடு நம் சிந்தனைகளை இன்று நிறைவு செய்வோம். மனித சமுதாயத்தை, குறிப்பாக இந்திய சமுதாயத்தை பெருமளவு வதைத்து வரும் பெருந்தொற்றிலிருந்து மக்களை காக்க இந்திய திரு அவை May 15 இச்சனிக்கிழமை காலை 6 மணி முதல் May 16 ஞாயிறு காலை 6 மணி முடிய 24 மணி நேர தொடர் ஆராதனைகளையும் திருப்பலிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றது. இறக்கும் நிலையிலிருந்த தன் மகளை காக்க வரும்படி வேண்டி அழைத்த தொழுகைக்கூட தலைவர் யாயிரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று இயேசு கூறிய சொற்களை மையக்கருத்தாக கொண்டு இந்த தொடர் ஆராதனை முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது.
May 15 இச்சனிக்கிழமை காலை 6 மணிக்கு மும்பை பேராயர் கர்தினால் ஆஸ்வல் கிரேஷியஸ் அவர்கள் நிறைவேற்றிய திருப்பலியோடு துவங்கிய இந்த முயற்சி, ஞாயிறு காலை 6 மணிக்கு சென்னை மயிலை பேராயர் ஜார்ஜ் ஆந்தனிசாமி அவர்கள் நிறைவேற்றும் திருப்பலியோடு நிறைவு பெறுகின்றது. இந்த இறைவேண்டல் தொடர் முயற்சியில் இந்தியாவின் பல்வேறு மறை மாவட்டங்கள் ஒவ்வொரு மணி நேரமும் பொறுப்பேற்று நடத்துகின்றன. அத்துடன் இலங்கையின் மடுமாதா திருத்தலம் உட்பட பல்வேறு நாடுகளில் உள்ள ஆலயங்களும் பங்கேற்கின்றன. அன்பு இதயங்களே, இந்த 24 மணி நேர தொடர் ஆராதனை முயற்சியில் நாமும் கலந்து கொண்டு COVID-19 பெருந்தொற்றிலிருந்து இந்திய மக்களையும் இந்த உலக மக்களையும் காப்பதற்கு இறைவனை மன்றாடுவோம். இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
சிறார் பாலியல் முறையில் பயன்படுத்தப்படுவது ஒருவித உளவியல் கொலை என்றும், பல நேரங்களில் சிறாருக்கு எதிரான இந்த கொடுமைகள் அவர்களின் குழந்தை பருவ நிலையை அழித்து விடுகின்றன என்றும், இதனால் சிறாருக்கு எதிரான பாலியல் முறைகேடுகளில் இருந்து அவர்களை பாதுகாப்பது அனைத்து நாடுகளின் கடமை என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியுள்ளார். பாலியல் முறையில் பயன்படுத்தப்படும் சிறாரை பாதுகாக்கும் பணிகளை 1989 ஆண்டிலிருந்து இத்தாலி மற்றும் ஏனைய நாடுகளில் ஆற்றி வரும் மெட்டர் என்ற அமைப்பின் பிரதிநிதிகளை May 15 இச்சனிக்கிழமையன்று வத்திக்கானில் சந்தித்து உரையாற்றிய திருத்தந்தை இவ்வாறு கூறியுள்ளார். இந்த அமைப்பினர் நற்செய்தி கூறும் நல்ல சமாரியர் போன்று எத்தனையோ முறைகள் வலுவற்றவரை வரவேற்று ஆறுதல் அளித்து பாதுகாப்பு அளித்துள்ளனர் என்றும், எத்தனையோ பேரின் ஆன்மீக காயங்களை குணப்படுத்தியுள்ளனர் என்றும் கூறிய திரு தந்தை இவற்றுக்கு திரு அவை நன்றி கடன்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். சிறாரின் உரிமைகளை பல்வேறு வழிகளில் மீறுகின்ற மனித வர்த்தகர்கள் மற்றும் சிறாரை முறைகேடாக பயன்படுத்துகின்ற அனைவரையும் கண்டுபிடிக்க வேண்டியது அரசுகளின் கடமை என்பதையும் திரு தந்தை சுட்டிக்காட்டினார்.
மே 15 சனிக்கிழமையன்று சிறப்பிக்கப்பட்ட உலக குடும்பங்கள் நாளை மையப்படுத்தி தன் டுவிட்டர் இணைய பக்கத்தில் செய்தி ஒன்றை பதிவு செய்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், துயரங்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் குடும்பங்கள் ஒன்றிப்பில் நிலைத்திருக்குமாறு இறைவனை மன்றாடுவோம் என்று அழைப்பு விடுத்துள்ளார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே நிலவும் வேறுபாடுகளின் முரண்பாடற்ற ஒன்றிப்பாக அமைந்திருக்கும் குடும்பம் வாழ்வுக்கும் மற்றவருக்கும் தன்னையே திறக்கும் திறனை கொண்டிருக்கிறது. எனவே குடும்பங்கள் இந்த இன்னல் நிறைந்த காலத்தில் ஒன்றிப்பில் நிலைத்திருக்கவும் தேவையில் இருப்போருக்கு உதவிக்கரம் நீட்டவும் வேண்டுமென்று நாம் அனைவரும் இறைவேண்டல் செய்வோம் என்ற சொற்கள் திருத்தந்தையின் டுவிட்டர் செய்தியில் இடம்பெற்றிருந்தன. மே 15 சனிக்கிழமையன்று குடும்பங்கள் மற்றும் புதிய தொழில் நுட்பங்கள் என்ற தலைப்பில் இந்த உலக நாள் சிறப்பிக்கப்பட்டது.
இவ்வுலகில் மனித உடன்பிறந்த நிலையை வளர்ப்பதற்கு கிறிஸ்துவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பணியாற்றுமாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மே 15 சனிக்கிழமையன்று ஒரு இத்தாலிய கிறிஸ்துவ இயக்கத்திற்கு அனுப்பிய ஒளி வலைக்காட்சி செய்தி வழியாக கேட்டுக்கொண்டார். கிறிஸ்துவில் உடன்பிறந்த உணர்வு என்ற தலைப்பில் இத்தாலிய கத்தோலிக்க மற்றும் பெந்தகோஸ்து கிறிஸ்தவர்கள் இணைந்து இச்சனிக்கிழமையன்று நடத்திய அருங்குடை இயக்க மெய்நிகர் ஆலோசனைக் கூட்டத்திற்கு திருத்தந்தை அனுப்பிய செய்தியில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார். கிறிஸ்தவர்கள் இவ்வுலகில் மனித உடன்பிறந்த உணர்வை வளர்ப்பதற்கு ஆற்றும் பணிகளில் அவர்கள் மத்தியில் இன்றும் நிலவும் பிரிவினைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்குமாறு கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து நடக்கவும் பணியாற்றவும் ஒருவர் ஒருவரின் காலடிகளை கழுவவும் வேண்டும் என்று கூறினார்.
காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்கு அமெரிக்க ஐக்கிய நாட்டு அரசுத் தலைவர் ஜோ பைடன் அவர்களின் சிறப்பு பிரதிநிதியாக பணியாற்றும் ஜான் கெர்ரி அவர்கள் மே 15 சனிக்கிழமையன்று காலையில் திருப்பிடத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்து கலந்துரையாடினார். மேலும் மே 14 வெள்ளியன்று திருத்தந்தையின் அறிவியல் கழகமும் திருத்தந்தையின் சமுதாய அறிவியல் கழகமும் வத்திக்கானில் நடத்திய கூட்டத்தில் ஜான் கெர்ரி அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். சிறந்ததொரு நிலையை மீண்டும் தொடங்க கனவு காணுதல் என்ற தலைப்பில் திருத்தந்தையின் கழகங்கள் நடத்திய இந்த கூட்டத்தில் தற்போது உலக அளவில் நிலவும் பிரச்சினை மற்றும் குழப்பத்திற்கு தன்னலம், புறக்கணிப்பு கலாச்சாரம் மற்றும் தனிமைப்படுத்துதல் ஆகியவை உலகமயமாக்கப்பட்டதே காரணம் என்று கூறப்பட்டது.
மியான்மரில் இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் முதல் தேதியிலிருந்து தொடர்ந்து இடம்பெற்று வரும் வன்முறையால் அப்பாவி மக்கள் பெரிதும் துன்புற்று வரும் வேளை அந்நாட்டில் அமைதியும் ஒப்புரவும் நிலவுவதற்காக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மே 16 இஞ்ஞாயிறன்று இத்தாலியில் வாழ்கின்ற மியான்மர் மக்களுக்கு திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்கின்றார். திருத்தந்தை நிறைவேற்றும் இத்திருப்பலி குறித்து ஃபிதே செய்தியிடம் பேசிய மறைபரப்பு சபையைச் சார்ந்த மியான்மர் அருள்பணி மவுரிஸ் மோ ஆங் அவர்கள், அப்பாவி மக்களுக்கு எதிராக பல வாரங்களாக வன்முறை இடம்பெற்று வரும் மியான்மாருக்கு நீதி, அமைதி மற்றும் ஒப்புரவு ஆகியவை கொண்ட உறுதியான செய்தி தேவைப்படுகின்றது என்று கூறினார்.
இந்திய தேசிய புலனாய்வுத்துறை உருவாக்கியுள்ள சட்டத்தின் கீழ் பொய் வழக்கு புனையப்பட்டு மும்பை தலோஜா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 84 வயது நிரம்பிய மனித உரிமை போராளி இயேசுசபை அருள்பணி ஸ்டான்சுவாமி அவர்கள் உடல்நலம் குன்றியிருப்பதால் அவரது உடல் நலனுக்காக இறைவனை மன்றாடுமாறு இயேசுசபையினர் விண்ணப்பித்துள்ளனர். 200 நாட்களுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் அருள்பணி ஸ்டான்சுவாமி அவர்கள் மே 14 இவ்வெள்ளியன்று இயேசுசபை வழக்கறிஞர் ஜோசேவியர் அவர்களை தொலைபேசியில் அழைத்து தனக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை கூறியுள்ளார். தன்னைப்போல் குற்றம் சுமத்தப்பட்டு மும்பை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டாக்டர் ஹனிபாபு என்பவருக்கு சில நாட்களுக்கு முன் கடுமையான கண் பிரச்சினை இருந்தது என்றும் அவரை கோவிட் 19 பெருந்தொற்று பாதித்து மும்பை நகரின் மருத்துவமனை ஒன்றுக்கு எடுத்துச் செல்லப்பட்டார் என்றும் சிறையில் ஹனிபாபு அவர்கள் தங்கியிருந்த அதே பகுதியில் தானும் இருந்ததாக அருள்பணி ஸ்டான்சுவாமி அவர்கள் தொலைபேசி அழைப்பில் கூறியுள்ளார்.
நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.